அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர் பு விவேக் ஆனந்த். தெற்கு ரஷ்யாவுடன் கிரைமியாவை இணைக்கும் சர்ச்சைக்குரிய மிகப்பெரிய பாலம் ஒன்றில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ட்ரக் ஒன்றை இயக்கினார். 4 ஆண்டுகளுக்கு முன்னர் உக்ரைனிடமிருந்து கிரைமியாவை ரஷ்யா இணைத்துக் கொண்டது. இணைப்பு பாலத்தை திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் பாலத்தில் சென்ற வாகன அணிவகுப்பில் முதலாவதாக புதின் வாகனத்தை செலுத்திச் சென்றதை தொலைக்காட்சி காமராக்கள் படம் பிடித்தன. செய்தியாளர்களிடம் பேசிய
புட்டின்,
இந்த பாலம் பிராந்தியத்திற்கு பல நன்மைகளை கொண்டு வரும் என்று கூறினார். ரஷ்யாவின் உள்கட்டமைப்பிற்கு புத்துயிருட்டும் பரந்த திட்டத்தின் ஒரு பகுதி இந்த பாலம் என்று புட்டின் கூறினார். 3.6 பில்லியன் டாலருக்கும் அதிகமான செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலம் ஐரோப்பாவிலேயே மிக நீளமானது. இந்த பாலம் கருங்கடல் மற்றும் அசோவ் கடலுக்கு இடையில் கெர்ச் ஜலசந்தி வரை விரிந்துள்ளது. மதகுருமார்களின் பாலியல் துஷ்பிரயோகத்தை கத்தோலிக்க திருச்சபை அதிகாரிகள் எதற்காக மூடிமறைத்தார்கள் என்று சிலியின் மூத்த பிஷப்புகள் 30 பேரிடம் விளக்கம் கோரும் போப் பிரான்சிஸின் 3 நாட்கள் தனிப்பட்ட விசாரணை தொடங்கியது. சிலி நாட்டு பிஷப்புகள் தாழ்மையுடன் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக கடந்த வாரம் கூறிய போப் பிரான்சிஸ், அவர்கள் மறைத்த விஷயங்களின் பேரழிவு தரும் காயங்களை எதிர்கொள்ள அழைப்பு விடுத்தார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிலி நாட்டைச் சேர்ந்த 3 பேரையும் போப் ஏற்கனவே சந்தித்துவிட்டார். பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட ஜுவான் ஃபாரோஸ் என்ற பிஷப்புக்கு முதலில் தான் ஆதரவாக பேசிய போது தவறான தகவல்கள் தனக்கு கொடுக்கப்பட்டிருந்ததாக போப் பிரான்சிஸ் கடந்த மாதம் தெரிவித்திருந்தார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இஸ்ரேலிய படைகள் பாலத்தீனர்களை கொன்றதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இஸ்ரேலிய தூதர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என துருக்கி உத்தரவிட்டுள்ளது. இஸ்ரேல் தூதர் சில காலத்திற்கு இஸ்ரேலுக்கு திரும்பிச் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக துருக்கிய வெளியுறவு அமைச்சகம் கூறுகிறது. காசாவில் நடத்திய வன்முறை தாக்குதல்களுக்காக மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கான தூதரகத்தை ஜெருசலேமிற்கு மாற்றிய அமெரிக்காவின் முடிவையும் துருக்கி கடுமையாக விமர்சித்துள்ளது. முஸ்லிம் நாடுகளின் நிலைப்பாட்டை ஒருங்கிணைப்பதற்காக இஸ்லாமிய கூட்டமைப்பின் கூட்டத்திற்கு அங்காரா அழைப்பு விடுத்துள்ளது. வாஷிங்டன் மற்றும் டெல் அவிவிற்கான துருக்கியின் தூதர்களும் ஆலோசனைகளுக்காக அழைக்கப்பட்டுள்ளனர். காசாவில் திங்கட்கிழமை நடந்த மாபெரும் ஆர்ப்பாட்டங்களைத் தொடர்ந்து ஏற்பட்ட வன்முறையில் 50க்கும் மேற்பட்ட பாலத்தீனர்கள் இஸ்ரேலிய துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட நிலையில் இன்று செவ்வாய்க்கிழமை இன்று சிறு அளவிலான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இறந்தவர்களின் இறுதிச் சடங்கில் பலர் கலந்து கொண்டனர். காசாவை கட்டுப்படுத்தும் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே மத்தியஸ்தம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக செய்திகள் வந்துள்ளன. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பாலத்தீனர்களின் நக்பா என்று அழைக்கப்படும் பேரழிவின் நினைவுகூரல் நிகழ்வின் ஒரு பகுதியாக இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட நிகழ்வின் ஆண்டு நிறைவை இது குறிக்கிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
அணு ஒப்பந்தத்தை காக்க ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தாம் மேற்கொண்டிருக்கும் பேச்சுவார்த்தை சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது ஜாவேத் ஜரீஃப் கூறுகிறார். ஈரானுடனான அணு ஒப்பந்தத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திரும்பப் பெற்றதை தொடர்ந்து தங்களுக்கு ஆதரவினை தெரிவிப்பதற்காக ஜாவேத் ஜெரீஃப் உலக நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை தர்க்கமற்றது, சட்டவிரோதமானது என்று வர்ணிக்கும் ஈரானிய அதிபர் ஹசன் ருஹானி, இதற்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். லண்டனின் மிகப்பெரிய பணப்பரிமாற்ற நிறுவனமான தாம்சன் ராய்டர்ஸ் தங்களது அந்நிய செலாவணி தொழிலை பிரெக்சிட்டின் காரணமாக டப்ளினுக்கு மாற்ற திட்டமிட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து அடுத்தாண்டு பிரிட்டன் வெளியேறிய பின்னும் நிறுவன செயல்பாட்டில் எந்த தடையும் இருக்கக்கூடாது என்று அந்நிறுவனம் விரும்புகிறது. எனவே டப்ளினில் இயங்குவதற்கான உரிமத்தை ஐரிஷ் நிர்வாகிகளிடம் தங்கள் நிறுவனம் விண்ணப்பித்திருப்பதாக தாம்சன் ராய்டர்ஸ் கூறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ரஷ்ய விளையாட்டுத் துறையில் அரசு உதவியுடன் விளையாட்டு வீரர்கள் ஊக்கமருந்து உட்கொண்ட செய்தியினை வெளி உலகிற்கு கொண்டு வந்த ஜெர்மனிய செய்தியாளருக்கு ரஷ்யாவில் நடக்க இருக்கும் உலகக்கோப்பை நிகழ்வினை பதிவு செய்ய ரஷ்யா விசா வழங்கியுள்ளதாக ஜெர்மனிய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறுகிறார். ஹஜோ செப்பல்ட் எனும் அந்த செய்தியாளருக்கு விசா வழங்க முதலில் ரஷ்யா மறுத்துவிட்டது. ஜெர்மன் அரசு அந்த செய்தியாளருக்கு விசா வழங்க திங்கட்கிழமை மீண்டும் வலியுறுத்தியது. ஊக்கமருந்தினை வீரர்கள் எடுத்துக்கொண்டது குறித்து ஹஜோ செப்பல்ட் கொண்டு வந்த அந்த செய்தி விசாரணைக்கு வழிவகுத்தது. அது மட்டுமல்லாமல் குளிர்கால ஒலிம்பிக்ஸில் ரஷ்யாவிற்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் இந்த குற்றச்சாட்டினை ரஷ்யா மறுத்தது. தீவிரவாத குற்றச்சாட்டுகளுக்காக பஹ்ரைன் நீதிமன்றம் 115 பேருக்கு 3 வருடங்கள் முதல் ஆயுள் தண்டனை வரையிலான சிறை தண்டனைகளை விதித்துள்ளது. இவர்களின் பஹ்ரைன் தேசிய அடையாளத்தையும் நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. ஈரான் ஆதரவுடன் தீவிரவாத குழு ஒன்றை உருவாக்கியதாக இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஈரான் ஆதரவுடன் செயல்படும் தீவிரவாத குழுவுடன் பஹ்ரைன் மக்களில் பலர் இணைந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவர்களில் பலர் அமைதியான முறையில் தங்களது எதிர்ப்புகளை வெளிப்படுத்தியதாக செயற்பாட்டாளர்கள் கூறியுள்ளனர்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.